நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்த வாரம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற சில முக்கிய செய்திகளின் பின்னணியுடன் இணைவது SBS வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது விதித்துள்ள 50% வரி இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதே நேரம் இந்த வரி விதிப்பை இந்தியா சமாளிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்வதற்கான வரியை 50% உயர்த்தியுள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச வரி இதுவாகும் என்பதும் நோக்கத்தக்கது. இந்த வரி August 27 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா மீது 25% வரியை விதித்திருந்தார். இதன் பின்னர் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெயை வாங்குவதால் ஏற்பட்ட அதிருப்தியை வெளிப்படுத்த 25% கூடுதல் வரியை அறிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் யுக்ரைனில் போரை தொடர இந்தியா உதவி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர். இந்தியாவுக்கு எதிரான டிரம்பின் நிலைப்பாடு சர்வதேச நாடுகளில், குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களில் அதிகம் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா மீதான டிரம்பின் வரிகளை பொருளாதார போர் என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வர்ணித்துள்ளது. 50% வரி விதிப்பினால் இந்தியாவில் உற்பத்தியாகும் ஜவுளி, ஆடைகள், தோல் பொருட்கள், காலணி, ரசாயனம், ஆபரணங்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட துறைகள் கடும் பாதிப்புகளை சந்திக்கலாம் என்று தெரிவிக்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். இந்த வரி விதிப்பு இந்திய உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு இந்திய தொழில்துறைக்கு, குறிப்பாக இந்தியாவின் ஜவுளித்துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. இதே நேரம் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்றும், ஏற்றுமதியில் மட்டுமே சுணக்கம் காணப்படும் என்றும் தெரிவிக்கின்றனர் சில பொருளாதார நிபுணர்கள். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்துள்ள நிலையில் இந்தியாவும் பதிலடியாக அமெரிக்காவின் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தாரூர். அமெரிக்கா இந்தியாவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% வரியை அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்க பொருட்களின் இறக்குமதி மீது இந்தியா சராசரியாக 17% மட்டுமே வரி விதிக்கிறது என்பதும் நோக்கத்தக்கது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்தியாவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என்று பொதுவாக கணிக்கப்படுகிறது. இதனால் உள்ளூர் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என்று கணிக்கப்படுகிறது. டிரம்பின் நடவடிக்கைக்கு பதிலளித்துள்ள இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கைகள் முற்றிலும் நியாயமற்றவை என்பதை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியா தனது தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்றும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு நடவடிக்கை வரும் August 27 முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்துள்ளார். அதற்கு முன்னதாகவே இந்திய அரசு அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரி விதிப்பை குறைக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. ஆனாலும் வரி விதிப்பை அமெரிக்கா விலக்கிக் கொள்ளாவிட்டாலும் கூட இந்தியா பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கின்றனர் இந்திய பொருளாதார நிபுணர்கள். தமிழக யூடியூப் சேனல்களில் பிரபல யூடியூப் சேனல்களில் ஒன்றாக பார்க்கப்படும் பரிதாபங்களை நடத்தி வரும் கோபி மற்றும் சுதாகர் மீது சமூக மோதலை ஏற்படுத்தும் வகையில் காணொளி வெளியிட்டதாக கூறி கோவையில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோபி மற்றும் சுதாகர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ஆணவ படுகொலை சம்பவங்களுக்கு பிறகு ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் வலுத்து வருகிறது. ஆணவ கொலையை தூண்டிவிடும் சக்திகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இதுபோன்ற சூழ்நிலையில் ஆணவ படுகொலை குறித்து பிரபல யூடியூபர்களான பரிதாபங்கள் கோபி மற்றும் சுதாகர் தங்கள் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் சொசைட்டி பரிதாபங்கள் என்ற காணொலியை வெளியிட்டனர். இந்த காணொலி வெளியான சில நாட்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த காணொலியை பார்த்தனர்.
இந்த கம்யூனிட்டிக்கு பேர் எப்படி வந்து, உங்க தலைவர் யார், இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்க, கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்,
இதே நேரம் பரிதாபங்கள் சேனலுக்கு எதிராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் இரு சமூகத்தினருக்கிடையே மோதலை உண்டாக்கும் வகையில் பேசியிருப்பதாக இருவர் மீதும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவையை சேர்ந்த வழக்கறிஞர் தனுஷ்கோடி என்பவர் இந்த புகார் மனுவை அளித்துள்ளார். இதே நேரம் கோபி மற்றும் சுதாகருக்கு பல்வேறு தரப்பினர் தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்,
ரெண்டு தம்பிங்க பாவம் கோபி சுதாகர் அப்படின்னு ரொம்ப நேர்மையா, அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லிருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும், நேர்மையா சொல்றான், அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல, அவனை மிரட்டி அந்த போஸ்ட் எடுக்க வச்சுட்டாங்க.
கோபி மற்றும் சுதாகர் மீது கொடுக்கப்பட்ட புகாரை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக அரசியல் தொடர்பான ஒரு செய்தி, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வன்னியர் சங்கம் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், சமீப மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரின் மகனான அன்புமணி ராமதாஸ் இடையே கடுமையான மோதல் நீடித்து வருகிறது. இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றனர். இது போன்ற சூழ்நிலையில் பூம்புகாரில் வன்னியர் மகளிர் மாநாட்டை நடத்தியுள்ளார் டாக்டர் ராமதாஸ். இந்த மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். மாநாட்டில் ராமதாஸின் மகள் காந்திமதி முதல் தீர்மானத்தை வாசித்தார். கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து மாநாடுகளிலும் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் இந்த மகளிர் மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இந்த மாநாட்டு வாயிலாக டாக்டர் ராமதாஸ் தனது மகளை அரசியல் வாரிசாக மறைமுகமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தமிழகம் தொடர்பான மற்றொரு செய்தி, பள்ளி கல்விக்கான தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் புதிய மாநில கல்விக் கொள்கைக்கு பெரும்பாலான தரப்பினர் ஆதரவையும் சிலர் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை கடந்த 2000 அறிமுகம் செய்யப்பட்டது. ஆரம்பத்திலிருந்தே தமிழக அரசு மாநிலத்துக்கென்று பிரத்யோக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு தற்போது பள்ளிக் கல்விக்கான கல்விக் கொள்கை 2025 வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த கல்விக் கொள்கை மூலமா படிச்சு மனப்பாடம் செய்யறதை விட சிந்திச்சு கேள்வி கேட்கிற மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும்.
தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவும் சிலர் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர். இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.